நேற்றைய கதையில் பத்மபாதாச்சாரியாள் ஆதிசங்கரோடு காசியிலேயே வந்து முதல் சிஷ்யராக சேர்ந்தது அவரை தாமரை தாங்கிய தாளர் அப்படின்னு பத்மபாதரா அவர் குருபக்தினால் ஆனது. காபாலிகண்டேந்து நரசிம்மமூர்த்தியோட அனுகிரகத்தினால் ஆச்சாரர்களை காப்பாற்றினது. அவர் எழுதின பஞ்சபாதிகா இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு இன்னும் ரெண்டு உத்தம சிஷ்யர்கள் ஆச்சாரியால் அப்படின்னா எல்லா படத்துலையும் அந்த நாலு சிஷ்யர்களோடு இருப்பார். அந்த பாக்கி ரெண்டு பேர் வந்து ஹஸ்தாமலக்கர் தோடகாச்சாரியால்னு ரெண்டு பேர். இந்த ஹஸ்தாமலக்கருங்கிறது ஆச்சாரியால் ஸ்ரீபலின்னு ஒரு ஊருக்கு போயிருந்தாராம். அங்கே ஒரு பையன் 12 வயசு வளர்ந்துருக்கான். ஆனால் அவனுக்கு பார்க்க மாட்டேங்கிறான், கேட்க மாட்டேங்கிறான், பேச மாட்டேங்கிறான். அவன் ஆச்சாரியாள்கிட்ட ஆக்ஷன் வந்தான், இந்த குழந்தை ஒன்றும் பேச மாட்டேங்கிறான், பிரம்மமாக இருக்கான் அப்படின்னு சொன்னாளாம். அப்போது ஆச்சாரியாள் அவனை ஏறெடுத்து பார்த்தோடனே, ஆமாம் இவன் பிரம்மஞானி தான் அப்படின்னு புரிஞ்சுட்டாளாம். நீ யாருப்பா, எந்த ஊருன்னு கேட்டாராம் ஆச்சாரியாள். அந்த குழந்தை 10 ஸ்லோகம், நான் இந்த புலன்களோ இந்த உடம்போ கிடையாது, எனக்கு அம்மா அப்பா ஜாதி ஊர் எதுவும் கிடையாது, நான் நிஜபோத ரூபம், நான் சொச்சமான ஆத்மாதான் அப்படின்னு அவன் ஸ்லோகத்தில் சொல்கிறான். 10 ஸ்லோகத்தில் ஏதோ குழந்தை பேசுகிறான் இந்த பெரியவற்றை கூட்டு வந்தோடனே அப்படின்னு அவள் அப்பா அம்மா ஆசையை ஆற்று கூட்டு வரலாம். அங்கே போனால் திரும்பவும் பிரம்மமாக இருக்கான். திரும்பி இவற்றை கூட்டு வந்தால் ரொம்ப ஞானமாக பேசுகிறான், திரும்பி ஆற்று கூட்டு வந்தால் பேசவே இல்லை. சரின்னு அவனை கொண்டு வந்து, நீங்கள் இவர் இந்த குழந்தை உங்களுக்கு தான் ஆச்சாரியாள்கிட்ட விட்டுட்டாளாம். ஆச்சாரியாள் அவருக்கு ஹஸ்தாமலக்கர் அப்படின்னு தீட்சா நாமம் கொடுத்து சன்னியாசம் கொடுத்தார். ஹஸ்தம்னா கை, ஆமலக்கம்னா நெல்லிக்காய், வேற ஒரு பெரிய ஆரஞ்சு பழமோ அந்த மாதிரி பெரிய பழத்தை கையில் வச்சா அது கையை அழுத்தும். அதனால் அந்த பழத்தில் கொஞ்சம் தான் தெரியும், ஒரு 30% கைக்குள்ளே மறைஞ்சிரும், பாக்கி 70% தான் தெரியும். இந்த நெல்லிக்காயை கையில் வச்சா நெல்லிக்கனியை முழுக்க 100% இந்த நெல்லிக்கனி நல்லா தெரியும். அதனால உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு சொல்லுவா, தெளிவாக தெரியறது. அது மாதிரி இந்த குழந்தைக்கு ஞானம் ரொம்ப தெளிவாக இருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு ஹஸ்த ஆமலக்கம், ஹஸ்தாமலக ஆச்சாரியால்னு அவருக்கு பேர் கொடுத்தார். அந்த ஹஸ்தாமலக ஆச்சாரியாளை பற்றி மகாபெரிவா தெய்வத்தின் குரலில் சொல்ல வரும்போது, நம்ம சேஷாதி சுவாமிகள் மாதிரி அப்படிங்கிறார். அப்படி சேஷாதி சுவாமிகள்கிட்ட பெரியவாளுக்கு பக்தி, அதாவது பிரம்ம மாதிரி இருப்பார். யாராவது பக்கத்தில் வந்தால் கல்லை கூட தூக்கி போடுவார், ஆனால் அது 100 மடங்கு அனுகிரகமாக இருக்கும். அப்படி இந்த ஹஸ்தாமலக்கர் ஒரு பிரம்மஜானியாக இருந்தார். அவர் மௌனமாகவே இருந்தார் இந்த ஆச்சாரியால் கூட அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்புறம் தோடக ஆச்சாரியால், அவர் பேர் வந்து ஆனந்தகிரின்னு பேர். அவர் ஆச்சாரியாளோட வந்து 6000 சிஷ்யர்கள் இருந்த ஆச்சாரியாளுக்கு காசியில் எல்லாருக்கும் அவர் பாடம் எடுப்பார். இந்த தோடகர் ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுல ரொம்ப உற்சாகத்தோடு இருந்தார். அவரோட துணியை தோச்சு போடுறது, அவருக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணுவாராம். ஆனால் ஆச்சாரியாளுக்கு இவர்கிட்ட தனிப்பிரியம். இவர் பாடத்துக்கு வரணும்னு ஒரு நாள் காத்துட்டு இருந்தாராம் தியான ஸ்லோகங்கள் சொல்லிட்டு. அப்போ மற்ற சிஷ்யாலாம் அவனுக்கு என்ன, அவன் வந்தால் அவனுக்கு என்ன புரியவா போகிறது, அசடு மக்கு அப்படின்னு சொன்னாளாம். அப்போது ஆச்சாரியாளுக்கு வந்து, நம்மள்கிட்ட வந்து சிஷ்யராக சேர்ந்தவாளுக்கு இவாளுக்கு நம்ப வசதி இன்னொருத்தம் மக்கு அப்படிங்கிற எண்ணம் இருக்கப்படாதே அப்படின்னு சொல்லி இதை மாற்றணும்னு நினச்சாராம். அதே நேரத்தில் அந்த தோடகர் மேலேயும் ஆனந்தகிரி மேலேயும் கருணை ஏற்பட்டுடுத்து. அதனால் இங்கிருந்தே அவனுக்கு ஞானத்தை அனுகிரகம் பண்ணிடுறார். அந்த ஆனந்தகிரி பேரானந்த தலைச்சின்னு திடீர்னு அவருக்கு அப்படி ஞானம் வந்துடுறது. ஞானம் பிறக்கும் உண்மை விளங்கும் அப்படின்னு குரு அனுகிரகம் இருந்தால் ஒரு க்ஷணத்தில் ஞானம் வந்துடுங்கிறதுக்கு அவர் அங்கேருந்து கையை தட்டின்ட்டு ஒரு அழகான தோட்டக விருத்தம்னு ஒரு விருத்தத்தில் ஆச்சாரியாள் மேலே ஒரு ஸ்லோகம் பாடிண்டே அங்கேருந்து வர, விதித்தாகில சாஸ்திர சுதா ஜலதே மஹிதோபநிஷத் கதிதார்த்த நிதே ஹதயே கலையே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம் அப்படின்னு 8 ஸ்லோகங்கள். இந்த தோடகாஷ்டகம் ரொம்ப அழகாக இருக்கும். அது முழுக்கவும் பதம் பதமான அர்த்தம் சொல்கிறேன். நாளைக்கு இந்த 8 ஸ்லோகங்களை பாடிண்டு கடைசி ஸ்லோகத்தில் விதித்தானமையா விஷதைக்கலா, எனக்கு ஒரு படிப்பும் தெளிவாக தெரியாது, நச்ச கிஞ்சன காஞ்சன மஸ்திக்கு, என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லை, என்கிட்ட ஒரு விதமான செல்வமும் இல்லை, த்ருதமேவ விதேஹி கிருபாம் சகஜாம், ஹே குரு உங்களோட கூட பிறந்ததான உங்களோட இயல்பான கருணையே என் மேலே காமிங்கோ. பவ சங்கர தேசிகமே சரணம், சங்கர தேசிகன ஆச்சாரிய சங்கராச்சாரியாரே, நான் உங்களை சரணாகதி பண்ணுறேன், உங்களுடைய பாதங்களில் நான் சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு வந்து பாதங்களில் விழுறார். எந்த உபனிஷத் பாஷ்யத்தை ஆச்சாரியார் சொல்லி கொடுத்துருக்காரோ அந்த விதிதாக்கில சாஸ்திர சுதா ஜலதே மஹிதோபனிஷத் கதிதார்த்த நிதே, அந்த உபனிஷத் அர்த்தமே இந்த பிரிவாதானே அப்படிங்கிறார். அவர் எந்த உபனிஷத் பாட எடுக்கிறாரோ அதோட பொருளே என்னோட இந்த குரு தானே அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு உயர்ந்த பக்தியும் ஞானமுமா வந்து நமஸ்காரம் பண்ணுறார். அவருக்கு அந்த பவையேவ பவான், நீங்கள் தான் பரமேஸ்வரன் நான் தெரிஞ்சுட்டேன், எனக்கு ஆனந்தம் தாங்கலை, பவையேவ பவான் இதிமே நிதராம் சமஜாயித சேத்தசி கௌத்துகிதா, என் உள்ளம் சந்தோஷத்தில் பொங்கிறது அப்படின்னு அப்படி ஆனந்தமாக பாடிட்டு வந்து நமஸ்காரம் பண்ணி அவரோட பெருமையை எல்லாரும் புரிஞ்சுக்கிறார். இந்த தோட்ட கௌரத்தில் அவர் இந்த ஸ்லோகங்கள் பண்ணதுனால அவருக்கு தோட்டக்காச்சாரியாளுங்கிற பேரே அமைஞ்சிடுத்து, அந்த இயற்பெயர் மறைஞ்சு. அப்படி இந்த தோட்டகாஷ்டகத்தை மகாபெரிவா கிட்ட யாராவது சொன்னால் பெரிவா அசையாமல் சில போல நிற்பா. அந்த முழுக்க 8 ஸ்லோகத்தையும் சொல்லி நமஸ்காரம் பண்ணுற வரைக்கும் சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பண்டிதனாக இருந்தாலும் சரி இந்த தோட்டகாஷ்டத்தை சொன்னால் பெரிவாளை வந்து முன்னாடி நிறுத்திடலாம். எப்படி ராமாயணம் படித்தா அங்கே ஆஞ்சநேய சுவாமி கேட்டுட்டு இருக்காருங்கிற மாதிரி எங்கே இந்த தோடகாஷ்டகத்தை நம்ம சொன்னாலும் அங்கே மகாபிரிவாக இருக்கான்னு அர்த்தம். எத்தனையோ வாட்டி இந்த தோடகாஷ்டகத்தை சொன்னால் பிரிவா அப்படியே சிலையாட்ட நிற்பா, நடு ரோட்லையானாலும் சரி அந்த 8 நமஸ்காரம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் பிரிவா இன்டர்ன் தனக்கு பண்ணுற நமஸ்காரத்தை ஆச்சாரியாளுக்கு பண்ணிட்டு இருப்பார். அப்படி இது இந்த ஸ்லோகத்தில் பிரிவாளுக்கு இஷ்டம். இந்த தோடகர் ஸ்ருதிசார சமுத்தரணம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்கிறா பிரிவா. இது தவிர இன்னும் 2 சிஷ்யர்கள் காஞ்சி மடத்துக்குள்ள ஒரு ஆதிசங்கரோட 6 சிஷ்யர்கள் இருக்கிற மாதிரி ஒரு சந்நிதி இருக்கு. இந்த பாக்கி 2 பேர் வந்து சர்வஜ்ஞாத்ம முனின்னு நேத்திக்கு சொன்னேன். ஆச்சாரியால் காஞ்சிபுரத்தில் சர்வஜ்ஞ பீட்டம் ஏறும்போது தாமிரபரணி தீரத்துலேருந்து ஒரு சின்ன பையன் வந்திருக்கான். வந்து அவன் நன்னா படித்திருக்கான், ஆச்சாரியால சில கேள்விகள் கேட்குறான், ஆச்சாரியால அதுக்கு பதில் சொல்லிட்டார். அப்புறம் அவன் நமஸ்காரம் பண்ணி எனக்கு சன்னியாசம் கொடுக்கணும்னு அந்த குழந்தைக்கு சன்னியாசம் கொடுத்து அவர் சர்வஜ்ஞாத்ம முனின் அப்படின்னு அவருக்கு நாமம் தீக்ஷா நாமம் கொடுக்குறார். இன்னொருத்தர் பிருத்திவிதரர் அப்படின்னு, இந்த பிருத்திவிதராச்சாரியாள் ஆச்சாரியாளுக்கு முன்னாடி இந்த பிரம்மசூத்திர பாஷ்யம் ஒன்று எழுதியிருக்கார். அந்த பாஷ்யங்களெல்லாம் ஆச்சாரியாள் பொடி பொடியாக்கி தான் எழுதின அந்த அத்வைத்த பரமான பாஷ்யத்தை மலைமேல் விளக்கு போல பிரகாசிக்கப்படினார் அப்படின்னு புஸ்தகங்களில் வருது. அதனால் இந்த பிருத்திவிதராச்சாரியால் வேறு மதத்திலிருந்து ஆச்சாரியாள் தர்சனத்தினால அவருடைய உபதேசத்தினால அத்வைத்தத்தை புரிஞ்சுட்டு பெரியவாட்ட சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கான்னு தெரியுது. இந்த பிருத்திவிதராச்சாரியாலை பற்றி அதிகம் அவர் புஸ்தகங்கள் எழுதினதாகவும் இல்லை, ஆனால் இந்த தசநாமி அப்படின்னு 10 விதமான சந்நியாசிகளுக்கும் இந்த பிருத்திவிதராச்சாரியாள் குரு அப்படின்னு ஒரு கேட்டலாகில் இருக்குது அப்படின்னு சொல்கிறா பிரிவா. இந்த தசநாமிங்கிறது தீர்த்த ஆசிரம வன அரண்ய கிரி பர்வத சாகர சரஸ்வதி பாரதி புரி அப்படின்னு இந்த 10 விதமான சன்னியாசிகள். அப்போ பெரியவா சொல்கிறா நிறைய ஆண்டி கூட்டமாக இருந்ததை வந்து அவளுடைய மனப்போக்கை வச்சுட்டு அவளுடைய அந்த ஆச்சாரிய பரம்பரையை வச்சுட்டு 10 விதமான சன்னியாசமாக ஒரு ஒழுங்குபடுத்தினது ஆச்சாரியால் ஆசைப்பட்டிருக்கா. இந்த பிருத்திவிதரர் அதை பண்ணியிருக்கார் அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டினால். அந்த 2500 வருஷம் முன்னாடி பண்ணது, இன்னைக்கு வரைக்கும் இந்த தசநாமின்னு இந்த 10 விதமான சன்னியாசிகள் இந்தியாவில் இருக்கா, இன்னும் சிங்கேரியில் பாரதின்னு இருக்கா, இங்கே காஞ்சிபுரத்தில் சரஸ்வதின்னு இருக்கா. அப்படி அவ்வளோ பெரிய ஒரு உபகாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு பெரியவா சொல்கிறார். இந்த தோடகரை பற்றி இன்றைக்கி படித்து இந்த தோடக அஷ்டகத்தெல்லாம் நினச்சிட்டு இருந்தபோது எனக்கு நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டி தோடகர் தான் அப்படின்னு தோணித்து. ஆச்சாரியர்களை பற்றி பத்து நாளாக பேசிட்டுருக்கேன். எத்தனையோ ஆச்சாரியரோட விவேக சூடாமணி அபரோக்ஷானுபூதி அப்படின்னு நிறைய ஞான நூல்கள் பாஷ்யங்கள் தவிர அவரே எழுதின ஞான நூல்கள் இருக்குது. நிறைய அவரே எழுதின சின்ன சின்ன ஞான ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. கௌபீனவந்த கலு பாக்யவந்தான் முடியும். அது மாதிரி ததேகோ வசிஷ்ட சிவக்கேவலோகம்னு ஒன்று இருக்குது. இப்படியெல்லாம் ஞான நூல்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் அதிகம் நான் பேசலையே நினச்சிட்டேன். ஆனால் நமக்கு அனுபவப்படாத ஒன்று பற்றி எப்படி பேச முடியும்? அதனால் நான் சிவன் சாரோட புக்கில் இந்த ஆத்மாவை பற்றியும் ஞானத்தை பற்றியும் சிலர் சொல்லியிருக்கார். அந்த அதையெல்லாம் சிலது பகிர்ந்துக்கிறேன். சிவன் சார் புக்கில் 10 படிகள் சொல்லியிருப்பார். பாபி, பாமரன், விவேகி, சாது, சிறந்த விவேகி, முற்றின விவேகி, தெய்வ சாது, தெய்வ விவேகி, மகான், துறவி, ஞானி அப்படின்னு. அதில் அந்த ஞான பாதையை பற்றி சொல்லும்போது, ஞான மீதிட பிரம்மச்சரிய பக்தியை நினைப்பவன் பாமரன், வைதிக ஆச்சாரத்தில் மட்டும் மனமேற்பவன் பாமரன், மேலும் எளியோரை நினைத்து ஆறுதல் ஏற்பவன் பாமரன், தன் பிள்ளைகளை கொஞ்சி மகிழ்வன் பாமரன் அப்படின்னு. தான் திருந்தாது நெறிகளை போதிக்கும் படிப்பாளி பாபி, தனக்குள்ள நீதியை பிறர்க்கு ஒப்பாத ஆணவன் பாமரன் அப்படின்னு. ஒரு இந்த பாமரன் பாபி பார்த்தா எல்லாம் வந்து எனக்கு என்ன டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால் நம்ம பாமரனாக இருக்கும்போது ஞான நூல்களை பற்றி என்ன பேசுறது அப்படின்னு நான் அதை பற்றி பேசலை. ஞானப்பாதையை சொல்லும்போது சார் சொல்கிறார், ஞானப்பாதைக்கு தூய்மையையும் கூறுவான் விவேகி, அதே பாதைக்கு பகவானின் அருளும் தேவை என்பான் சாது, ஆசாபாசங்கள் அகல வேண்டும் என்பான் முற்றின விவேகி, ஐம்புலனின் அடக்கத்தையும் புகழ்வார் தெய்வ விவேகி, யாவையும் மாயை என்று உணர வேண்டும் என்பார் தெய்வ சாது, மானிடர்களிடையே அலுவலை துறந்தவர் மகான், தன்னையும் துறந்தவர் துறவி, சொற்களால் விளக்க முடியாத நிலை ஞானம் அப்படின்னு இந்த ஞானப்பாதையை பற்றி சொல்கிறார். இந்த இடத்துல ஒன்று வார்ன் பண்ணுறார் சார். இந்த காலத்தில் ஒவ்வொரு ஏதோ ஆற்றுல சண்டை போண்டோ இல்லை இந்த வியாபாரத்தில் நஷ்டமாயோ ஏதோ ஒன்றுனால ஒரு உலகத்தில் உலக வாழ்க்கையில் சில பேருக்கு வெறுப்பு வருது. அது ஒரு மொமெண்ட்ரி ரினன்சியேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தற்காலிகமாக ஒரு கொஞ்சோண்டு ஒரு சொட்டு வைராகியம் வந்துட்டு போயிட்டுருது. சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் தீவிரமாகவே வைராகியம் வருது. அவள் எல்லார்ட்டேருந்து விலகி இருக்கா. இதை வந்து டெம்பரரி ரினன்சியேஷன்னு சொல்லலாம். அது வந்து மொமெண்ட்ரி ரினன்சியேஷன். இன்னும் கொஞ்சம் தீவிரமாக ஒரு 6 மாதம் 1 வருஷம் குடும்பத்துலேருந்தே விலகி போய் தனியாக உட்காந்துட்டு இருந்தான்னா அதை வந்து டெம்பரரி ரினன்சியேஷன் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் வந்து மீனிங்ஃபுல் ரினன்சியேஷன், வைராகியம் கிடையாது. இப்படி இருக்கிறவாளை கொஞ்ச நாளில் அவளை ஒரு கட்டடத்தில் உட்கார வச்சு அவளை சுற்றி சிஷ்ய கோடிகள் சேர்ந்து அப்புறம் அதை ஒரு ஸ்தாபனமாக்கி அதுக்கு பணம் சேர்க்கறது கூட்டம் சேர்க்கறது அப்படின்னு பண்ணிடுறா. இது வந்து தனித்து இயங்குபவனே வைராக்கியவான் ஆவான். எவன் பதவி ஸ்தாபனம் காணிக்கை போன்றவர்களையெல்லாம் வச்சுட்டுருக்கானோ அவன் சன்னியாசி கிடையாது அப்படின்னு ஒரு வார்னிங் பண்ணுறார். அதே மாதிரி நமது ஆத்மான்னு ஒன்று இருக்குது. வாஸ்தவந்தான் நம்ம வந்து சொப்னத்தில் சொப்னங்கிற ஒன்று வந்து பகவான் கொடுத்துருக்கார். அது மூலமாக அந்த அனுபவத்து மூலமாக நமக்கு ஞானிகள் இந்த உலக வாழ்க்கையே சொப்னமாக நினைக்கிறா, அவள் ஒரு துரிய நிலையில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. ஆனால் நம்ம வந்து இந்த ஆத்மா சமாச்சாரத்தை வந்து ரொம்ப சுலபமாக நினச்சக்கூடாது. ஆத்மா வந்து இதுக்கு ஏதாவது பகவத்கீதை உபனிஷத்துலாம் இந்த காலத்து பாமரர்கள் படிச்சா இன்னும் குழப்பம் ஜாஸ்தி தான் ஆகும் அப்படிங்கிறார் அவர். பொதுவாக இந்த புஸ்தகங்களில் பகவானை சரணடையணும், ஆசாபாசங்களை அகற்றணும், ஐம்புலன்களை அடக்கணும், நான் யார்னு தெரிஞ்சுக்கணும், பிரபஞ்சத்தை மாயகைன்னு உணரணும், யோகத்தை ஏற்க வேண்டும் இப்படிலாம் போட்டிருக்கு. உடனே இப்போ அந்த யோகங்கிறத எடுத்துக்கிறா, சரின்னு போய் குண்டல்னி யோகம் கிளாஸில் சேர்ந்துக்கிறா. அந்த குண்டல்னி யோகம் கிளாஸில் வந்து இவாளை வந்து ஏதோ உங்களுடைய ஆக்ஞா சக்கரத்தை நாங்கள் எழுப்பி விட்டாச்சு அப்படின்னு அவள் சொல்கிறா. ஆனால் குண்டல்னி யோகம் தெரிஞ்சவா வந்து ஒரு க்ஷணத்தில் இங்கே காஞ்சிபுரத்தில் இருப்பா, சிக்காகோவில் இருப்பா, இவாளால் வந்து தரையிலேருந்து ஒரு ஆள் அவர் அங்குலம் கூட மேலே ஏற முடியாது, ஒரு விதமான உடம்பு வியாதியோ கஷ்டங்களை கூட போக்கிக்க முடியாது. சுவாச பந்தனம்லாம் ரொம்ப தீவிரமாக பண்ணினா, முரட்டுத்தனமாக பண்ணால் மூளைக்கோளாறு முடக்குவாதம்லாம் வந்துடும். சாதாரண சில ஆசனங்கள் நல்ல ஒரு டீச்சரை வச்சுண்டு கத்துண்டா சில உடம்பு கோளாறுகள் இல்லாமல் இருக்கலாம். அதுதான் தெரிஞ்சுக்கலாமே தவிர, இதுக்கு மேலே ஹட யோகங்களோ குண்டல்னி யோகங்களோ இந்த காலத்தில் அட்டம் பண்ணக்கூடாது. பொதுவாக வேதாந்த நூல்கள், இந்த யோக சூத்திரங்கள் இதெல்லாம் வந்து பாமரர்களுக்காக அல்ல, அதாவது சிறந்த விவேகிகள் முற்றின விவேகிகளாக உயர்வதற்கு சித்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. சந்நியாசத்தில் விருப்பமுள்ளவர்கள் பாசங்களை துறக்க அதுக்காக அருளப்பட்டவை இந்த புஸ்தகங்கள். இதெல்லாம் படித்து பிழிஞ்சானா அதுலேருந்து நமக்கு ஞானம் வராது அப்படின்னு சொல்கிறார். இந்த வேதாந்தத்தை வாயளவுக்கு பேசிண்டு தங்களை யோகி போல சொல்லிண்டு பணம் கூட்டம் சேர்க்கறது கடுமையான பாபம். நாம் நல்லவாளாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சத்தியம் தர்மம் இதுதான் நம்ம பார்த்துன்னு போகணுமே தவிர, நேர்மையை ஒதுக்கி பக்தியில் மூழ்கினா கூட பாபங்கிறார். இவர் சொல்கிற இந்த டேஞ்சர்லாம் வந்து பக்தி மார்க்கத்துலேயும் இருக்குது. பக்திலையும் நம்ம வந்து பணம் கூட்டம், நம்மளை யாராக கௌரவப்படுத்தணும், ஒரு பெரியவனாக மதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம், நான் வந்து மகாபெரிவா சிஷ்யன், மகாபெரிவா பக்தன் அப்படின்னு சொல்லியே வந்து ஒரு கல்ட்டு மாதிரி தன்னை தனியாக ஒரு பெரியவனாக நினச்சிக்கிறார். அதெல்லாம் வந்து டேஞ்சர். கியாதி லாப பூஜையிலேருந்து மனசை விலக்கி, இதில் வந்து ஆதிசங்கரருடைய இன்னொரு ஸ்லோகம், அம்பா அம்பாள் பரமா, சரீரே திகஷ்டே ரிபோ புத்திரவர்க்கே சதாபீதி மூலே களத்ரே தனேவா நக்கச்சித் விரஜ்யத்யஹோதே விசித்திரம் கதம் துவத் கட்டாட்சம் வினா தத்வபோதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். சரீரே அதிகஷ்டே, உடம்புல பல வியாதிகள், ரிபோ புத்திரவர்க்கே, பிள்ளைகளே வந்து எதிரிகளாக இருக்கா, எப்படா ஆள் க்ளோஸ் ஆவான், நம்ம பணத்தை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறா. சதாபீதி மூலே களத்ரே தனேவா, கையில் இருக்கிற பணம் மனைவி இதெல்லாம் குறித்து பலவிதமான பயங்கள். இப்படி இருந்தாலும் ந கஷ்டித் விரஜ்யதி, யாருக்குமே வைராக்கியம் வருதில்லை. அஹோ தேவி சித்திரம், என்ன ஆச்சரியம் அப்படிங்கிறார். ஆனால் வினா தொத் கட்டாட்சம், உன்னுடைய கட்டாட்சம் இல்லைன்னா எப்படி தத்துவ போதம் வர முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அம்பாவுடைய அனுகிரகம் இருந்தால் தான் ஞானம் வரும். அதனால் பக்தி மார்க்கம், எனக்கு சுவாமிகள் ஹம்பிளாக இருந்துக்கோ, சார் புக்கை படிச்சுக்கோ, இந்த ஸ்தோத்திர பாராயணம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தனால எனக்கு அதை தான் நான் ஏதோ முயற்சி பண்ணுறேன். அதுக்கு மேலே ஞான நூல்களெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணுறதில்லை. அதனால தான் நான் அதெல்லாம் எடுத்து அவ்வளோ பேசலை, அதுக்கு சொல்ல வரேன். இதில் பக்தி மார்க்கத்தில் ஒரு மூக்க மனுஷதி ஸ்லோகம் ஞாபகம் வருது. ஜெகந்நேதம் நேதம் பரமிதி பரித்யச்சயதி பிஹி குஷாக்ரியஸ்வாந்தைஹி குஷலதிஷணைஹி சாஸ்திரசரணோ கவேஷ்யம் காமாட்சி த்ருவம் அகிருதகானாம் விரிசுதே கிராம் ஐதம் பரியம் தவ சரணபத்மம் விஜயதே அப்படின்னு, இந்த உலகம் மாயை அப்படின்னு அதை விளக்கி ரொம்ப கூர்மையான புத்தியோட சாஸ்திரத்தை ஆராய்ச்சி பண்ணி அவன் என்ன கண்டுபிடிச்சான்னா, அம்மா அவனோட பாதத்தை தான் தெரிஞ்சுட்டா அப்படிங்கிறார். அப்படி பக்தினால தோடகருக்கு அனுகிரகம் கிடைச்ச மாதிரி நமக்கு மகாபிரிவாளுடைய பாதம் கிடைக்கும். அந்த பக்தி மார்க்கத்திலையும் ஹானஸ்டாக நம்ம வந்து கர்வம் இல்லாமல் பணிவோட எப்படி தோடகர் இருந்தாரோ அந்த மாதிரி இருந்துட்டு நம்ம அவருடைய பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகவும் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம.